யோசுவா புத்தகம் 1:1-9 வரைக்கும் நம்ம வாசிக்கப்படுறத கவனமா கேட்போம்.
யோசுவா 1:1-9 வரை. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி விதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லிபனானும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டுமல்ல, ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்கள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார்.
சரி, நம்ம இந்த ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. நம்ம இந்த புத்தகத்துல தொடர்ந்து படிச்சு இதுல வந்து மோசே இறந்த பிறகு யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளையை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. கட்டளை அது வந்து பழைய ஏற்பாடுல சொல்ல போனா ஒரு புதிய ஏற்பாடுல இருக்கிற மாதிரி கிரேட் கமிஷன் வாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்களுடைய அப்போஸ்தலர்களை பார்த்து அவர் கொடுத்த கட்டளை பார்க்கிறோம் இல்லைங்களா. உலகம் எங்கும் போய் நீங்கள் சீஷர்களாக்கி அவர்களுக்கு சபையை நீங்க ஏற்படுத்துங்கன்னு அவர் கொடுத்ததுக்கு பிறகு கிரேட் கமிஷன். இது பழைய ஏற்பாடுல அப்படி ஒரு கிரேட் கமிஷன், யோசுவாவுக்கு மோசே இறந்த பிறகு வந்த ஒரு கட்டளை. அதுல பார்த்தோம் நம்ம 3 கட்டளையை ஆண்டவர் கொடுத்ததாக பார்த்தோம் இல்லைங்களா. 3 கட்டளை உங்களுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வர, நம்ம 1 கட்டளையை குறித்து தான் போன வாட்டி விவரமாக பார்த்தோம். அதுல உள்ள ஆவிக்குரிய அர்த்தத்தையும் நம்ம அதுல பார்த்தோம். முதலாவது கட்டளை என்ன, யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நீ எந்திரிச்சு யோர்தானை கடந்து போ இல்லைங்களா. இந்த ஜனங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வெளியில வந்த பிறகு சில மாதங்கள்லயே போய் கானான் தேசம் சேர்ந்து இருக்கணுமா இருந்துச்சு. ஆனா அவர்கள் கானான் தேசம் சேர முடியாம வனாந்திரத்திலேயே சுத்தி திரிந்து, அந்த வில்டர்னஸ் ஆஃப் சின்னு கூட அதுக்கு பேர், சுத்தி திரிந்து அவங்க கஷ்டப்பட்டதுக்கு காரணம் என்ன? தேவனை அவர்கள் அவிவிசுவாசிக்காம போனது, தேவனுடைய வாக்கு தத்தத்தை அவர்கள் நம்பாம போனதுனால ஆண்டவர் அவர்களை தாழ்த்தும்படி அவர்கள் கொடுத்த ஒரு தண்டனையாக பார்க்கிறோம். அதனால உங்க 40 வருஷம் அந்த மாதிரி திரிந்து மோசே இறந்து போன ஒரு என்ன கிரிம் சீன்வாங்க, ஒரு சோகமான சீன். மோசே இறந்து போயாச்சு, இப்ப யோசுவா இருக்கிறார், இப்ப நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு தெரியல. நம்ம இப்படி நம்ம முப்பிதாக்கெல்லாம் இறந்து போயிட்டாங்கன்ற ஒரு கிரிம் சீன்ல ஆண்டவர் வந்து ஒரு கட்டளையை கொடுக்கிறார், ரைஸ் அண்ட் கிராஸ் தி ஜோர்டன், எந்திரிச்சு நீ யோர்தானை கடந்து செல். அதான் ஃபர்ஸ்ட் கட்டளையா பாக்குறோம். அது நம்ம பார்த்தோம் அது எவ்வளவு கஷ்டமான கட்டளை. ஏன்னா அந்த யோர்தான் வந்து அந்த காலத்துல அந்த ஃபிளட் டைம், அது ரொம்ப கஷ்டம். எந்த மிலிட்டரி இருந்தாலும் முடியாது. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு என்ன? நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை கடக்க வைக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஒரு ஆவிக்குரிய பேரலல் இருக்கிறத நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஆவிக்குரிய பேரலல். அது பழைய சரித்திரம், அது மீட்பின் சரித்திரத்துல இப்படி ஒன்னு உண்மையாவே நிகழ்ந்துச்சு. ஆனா அதே மாதிரி பேரலல் ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு கிறிஸ்தவனாக நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு நம்ம விசுவாசத்தினாலே நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் என்ன நினைக்கிறார், நம்ம தொடர்ந்து விசுவாசத்திலேயே நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னு நினைக்கிறார். ஆனா சில நேரங்களில் எல்லா பொதுவான கிறிஸ்தவ வாழ்க்கையில பார்த்தோம்னா என்ன ஆகுது, நம்ம விசுவாசத்துல தொடர்ந்து போவாததுனால என்ன ஆகுது, ஒரு வனாந்திர வாழ்க்கை, கிறிஸ்துக்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை நாம் அனுபவிக்க முடியாமல் ஒரு வனாந்திர வாழ்க்கையா போய்விடுகிறது இல்லைங்களா. அது நம்மளுடைய அவிவிசுவாசத்தினால இருக்கலாம், நம்ம பாவத்தினால இருக்கலாம், அது ஒரு ஒரு மாதிரி பொதுவா எல்லா கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலயும் அப்படித்தான் இருக்கிறத பாக்குறோம் இல்லைங்களா. ஒரு வனாந்திர வாழ்க்கையாக ஒரு அது போய்விடுகிறது. ஆனா கிறிஸ்துக்குள்ள நம்ம அழைக்கப்பட்டது வந்து இந்த 1 எபேசியர் 1:3 போட்டிருக்கிற மாதிரி, கிறிஸ்துக்குள் நாம் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுறத நம்ம பார்க்கிறோம். அதை அடைவதற்காக அதுதான் நம்மளுடைய சுதந்திரம். அந்த இன்னொன்னு கூட 17:17 கூட அவர் என்ன ஜெபம் பண்றாரு, கிறிஸ்துக்குள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை நீங்கள் அறியும்படிக்கு உங்க மனக்கண்களை திறக்கும்படி தேவனுக்கிட்ட நான் ஜெபம் பண்றேன் அப்படின்றார். அந்த குளோரிய சுதந்திரம் நம்ம என்ன அறிந்து கொள்ள முடியாம நம்ம போராடுற ஒரு நிலையில தான் இருக்கிறோம். அவங்க இருந்த நிலைதான் பாருங்களேன், யோசுவா இருந்த நிலை, அவிசுவாசமான நிலை, ஒரு சோர்பான நிலை, அந்த நிலையில் இருக்கும் போது நம்ம இதை நம்ம வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணலாம். இனிமே நம்ம வாழ்க்கையில பராமரிப்புல ஏன் நம்ம யோசுவாவை படிக்கணும் இந்த நிலையில, ஆண்டவர் நமக்கும் சொல்றார் இன்னும் எத்தனை காலம் நம்ம இப்படி இருக்க போறோம், எத்தனை காலம் இதே வளராத ஒரு நிலையில இருக்க போறோம், எத்தனை காலம் வனாந்திரத்தில் நம்ம இருக்க போறோம் இல்லைங்களா, ஒரு பாவம்ன்ற வனாந்திரத்தில் எத்தனை காலம் இருக்க போறோம். அரைஸ் எந்திரிச்சு யோர்தான் நதியை நீ கடந்து செல்லியே, உனக்கு எவ்வளவு பெரிய சுதந்திரம் இருக்கிறது. அந்த வார்த்தையில யோசுவால என்ன சொல்றாரு பாருங்களேன், அந்த இடத்துக்கு பத்தி 4வது வசனம் படிங்க. ரொம்ப பெரிய நதி அந்த ஐப்ராத் நதிக்கு அந்த பெரிய எல்லை வரைக்கும்,
ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும்
பாருங்க, சூரியன் அஸ்தமிக்கிற ஸ்தலம் வரைக்கும் அப்படின்னா ஒரு பெரிய போஷனை பத்தி ஆண்டவர் பேசுறாரு, அது பெரிய எல்லைய பத்தி பேசுறாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க சரித்திரத்துல பார்த்தோம்னா அது எல்லாத்தையும் அடையலன்னு அவங்களுக்கு சொன்னேன். அவங்க போய் ஜெயிச்சது வெறும் அந்த குறுகியான கானான் தேசத்தை மட்டும்தான் ஜெயிச்சாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு சுதந்திரமா கொடுத்திருந்தது பெரிய பூமி. அதேதான் சோர்பான கிறிஸ்தவ வாழ்க்கையிலயும் ஆண்டவர் வந்து நம்மளை ரட்சித்த பிறகு உலகத்துல ஒரு கால் இங்க ஒரு கால் வாழ்ந்துகிட்டு ஒரு அல்ப ஃபெயிலியர் லைஃபுக்காக நம்மளை அழைக்கல. நம்ம ஆயுசெல்லாம் முயற்சி ஆயுசெல்லாம் அனுபவிச்சாலும் அதை விட அதிகமான சுதந்திரம் இன்னும் ஆண்டவர் குறித்து அறியக்கூடிய சுதந்திரம் கிறிஸ்துக்குள்ள எவ்வளவோ இருக்கு, இன்னும் கிறிஸ்துக்காக அடைய வேண்டியது எவ்வளவோ இருக்கு. ஆனா அதையெல்லாம் அடைவது விட்டுவிட்டு நம்ம என்ன செய்யறது, பரிதாகமா பிசாசு நமக்கு என்ன செய்ய வைக்கிறது, இது பிசாசு மாமிசம் உலகம் நம்மள என்ன செய்ய வைக்கிறது, நம்ம சுதந்திரத்தை நம்ம அடையாதபடிக்கு நம்மளை உலகத்திலேயே வச்சு வச்சு ஏமாத்துறது பாருங்களேன். இதுல சோதனைகள்ல அதுல வச்சு நம்மளை மாட்ட வச்சு ஏமாத்துறது, நம்ம எவ்வளவு இருக்கு, நமக்கு எவ்வளோ இருக்கு. அதனாலதான் நம்ம எப்படி நம்முடைய சுதந்திரத்தை அடையிறது, எபேசியர் அந்த புத்தகத்திலே அவர் என்ன சொல்றாரு, 6:10 அவர் சொல்றாரு, தேவனுடைய நம்மளும் இதை நம்ம சுதந்திரம் ஈஸியா நம்ம கிடைச்சிடாது. ஏன்னா பாவம் பிசாசு நமக்கு சத்ருக்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அதனால எப்படித்தான் கிடைக்கும். 6:10 படிங்க.
கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திறமை உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள்.
பாருங்களேன், தரித்துக் கொண்டு என்ன சும்மா நிக்கிறதா, இல்ல நமக்கும் ஒரு போர் இருக்கிறது இல்லைங்களா. நம்ம எவ்வளவு போர் செய்யறோமோ சோதனைகளுக்கு விரோதமா, பாவத்துக்கு விரோதமா, அவிவிசுவாசத்துக்கு விரோதமா போர் செய்த ஆண்டவருடைய வாக்கை அதிக அதிகமா நம்பிதான் ஆவிக்குரிய சுதந்திரங்களை நாம் பெற முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போர் இல்லைங்களா. நமக்கும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள்னா நம்மளும் அந்த போர்ல ஈடுபட்டு இருக்கும் போது நம்ம சம்பாதிக்க முடியும். அதான் நம்ம பாக்குறோம், எழுந்து யோர்தானை கடந்து செல். ஏன் யோர்தான்றது ஒரு அடையாள மொழியா நம்ம எடுக்கலாம் இல்லைங்களா. பல தடைகள், நமக்கு பெரிய சுதந்திரம் இருக்கு. நான் போன வாரம் ஒரு உதாரணம் கூட சொன்ன மாதிரி, ஒரு பெரிய சொத்துக்கு சுதந்திரவாளி வந்து எவ்வளவு மில்லியன் பவுண்ட்ஸுக்கு எஸ்டேட்டுக்கு ஓனர் அவன், அவங்க மாமா வந்து அவர் பேர்ல எழுதி வச்சுட்டு இருந்தாரு. 10 வருஷமா அவன் தேடிட்டு இருக்காங்க, எங்க இருக்கான் எங்க இருக்கான்னு. அவன் 25 ரூபாய் கொடுக்க முடியலன்னு போய் ரோட்ல இருந்து குளிர்ல இருந்து செத்து போயிட்டான். உண்மையா நடந்த கதை. எவ்வளவு சோகமான காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில அப்படித்தான் பல பேர். எவ்வளவு பெரிய சுதந்திர ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, ஆனா அதை நாம் விசுவாசிக்காம, அதை நாம் கிளைம் பண்ணாம நம்ம பிச்சைக்காரங்களா இருந்தே வாழ்ந்து அழிஞ்சு போயிடலாம். அது ரொம்ப தவறு. அதுதான் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அது யோர்தான எவ்வளவு பெரிய சுதந்திரம் இருக்கு, ஆனா அந்த சுதந்திரத்துக்கோ உனக்கோ இருக்க நடுவுல என்ன இருக்கு, அந்த யோர்தான் நதி இருக்கு. நீ அதை எந்திரிச்சு கடந்து வா. ரிவர் ஆஃப் டிசிஷன்லாம் ஒரு உறுதி எடுத்துக்கிட்ட ஆண்டவருக்காக நான் இன்னுமே சுதந்திரத்தை அனுபவிக்கணும் போதும். சந்தேகத்திலயோ அவிசுவாசத்திலயோ இந்த சிறு திருப்தி தராத வாழ்க்கையில வாழ்ந்தது சுயநல வாழ்க்கை போதும். இன்னும் சில பரிசுத்தவான்கள் கூட ஒரு யோர்தான் வந்து மரணத்துக்கு ஒரு அறிகுறியா சொல்றாங்க இல்லைங்களா. செத்த பிறகுதான் யோர்தான். இது ஆவிக்குரிய விதத்தில் சுய மரணத்துக்கு ஒரு உதாரணம். எனவே எனக்காக இல்ல, ஆண்டவருக்காக நான் வாழ போறேன். ஏன்னா அந்த சுதந்திரத்தை எல்லாம் யாருக்காக கொடுக்க போறாரு, எனக்காக நீங்க வாழும் போது உங்களுக்கு நான் தருகிறேன்றார். என்னுடைய மகிமைக்காக நீங்க வாழும் போது அந்த மாதிரி அதை தாண்டி வருகிற ஒரு கட்டளையை நம்ம பார்த்தோம். அதான் முதலாவது கொடுக்கிற ஒரு அருமையான கட்டளை. அதை பத்தி பல காரியங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப தொடர்ந்து ரெண்டாவது கட்டளையை நம்ம பார்ப்போம். அவர் கொடுக்கிற ரெண்டாவது கட்டளை எங்க வருது, 6 வருது. திருப்பி அதே கட்டளை 9 வசனத்தில் வருது.
பலன் கொண்டு
திடமனதா இரு. பாருங்களா, 9 படிங்க.
நான் உனக்கு கட்டளையிடவில்லையா,
நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு திடமனதா இரு. ஒரு தைரியமா இரு, அதான் சொல்லப்படுது இல்லைங்களா. முதலாவதுக்கு எந்திரிச்சு நீ கடந்து யோர்தானை கடந்து வா. ரெண்டாவது நீ தைரியமா இரு, பலன் கொண்டு திட மனதா இரு அப்படின்னு. ஏன் பாருங்களேன், இதெல்லாம் ஒண்ணுக்கு கனெக்ஷன். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நம்ம எவ்வளவு நம்புறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு தைரியம் இருக்கும். எந்த சூழ்நிலையில எந்த அளவுக்கு தைரியம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னடை எடுத்து வைப்போம் இல்லைங்களா. தைரியம் இல்லாததுனால தான் கோளைகளா நம்ம இருக்கிறது. எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை நம்ம நம்புறோமோ அந்த அளவுக்கு பலன் கொண்டு திடமனதா இருப்போம். எந்த அளவுக்கு பலம் கொண்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு முன்னணி எடுத்து வைப்போம். அதனால தான் அங்க சொல்லப்படுறத பாக்குறோம். ஏ யோசுவா இந்த கட்டளையெல்லாம் அவர் மனசுல ரொம்ப ஆழமா பதிச்சு வச்சுக்கிட்டு இருந்தார். யோசுவா பாருங்களேன், அவர் போறாரு. இதுக்கப்புறம் பார்க்க போறோம், ராஜ்யம் ராஜ்யமா கூட்டம் கூட்டமா வரும். 10 ராஜாக்கள் சேர்ந்து தன்னோட அலையன்ஸ் செஞ்சு தனக்கு விரோதமா வரும். ஒரு வசனமும் பார்க்கல யோசுவா அதை கண்டு கலங்கினான் பயந்தான் அப்படின்ற வசனமே. தயங்காம போருக்குள்ள ஓடுற மனிதனை தான் பாக்குறோம். போய் எல்லாரையும் வெட்டு வெட்டு வெட்டுற மனிதனை தான் பாக்குறோம். தயக்கமே இல்லையே. இந்த வார்த்தைகள் தன் மனசுல பதிஞ்சிருந்ததுனால் பலன் கொண்டு திடமனதா இரு. கடவுளுக்காக நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும், ஏதாவது பெரிய காரியத்தை செய்யணும்னா அடிப்படையா நமக்கு இருக்க வேண்டியது வந்து தைரியங்க இல்லைங்களா. தைரியம், தைரியம் இல்லாத கிறிஸ்தவன் ஒண்ணுமே செய்ய மாட்டான் ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு இல்லைங்களா, ஆண்டவருடைய நம்ம கொடுத்த சுதந்திரத்தை நம்ம அனுபவிக்கணும். ஆண்டவருக்காக தைரியமா நம்ம ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும் சாதிக்கணும்னா நமக்கு இருக்க வேண்டியது தைரியம். ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா எந்த சரித்திரத்துல நம்ம பார்த்தோம்னா எந்த விசுவாசியும் தைரியம் இல்லாத விசுவாசி ஆண்டவருக்காக எதையுமே அடைந்ததை நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா. நிறைய பேர் தங்களுடைய சுதந்திரத்தை அடைய முடியாம போறதுக்கு ஒரு காரணம் என்ன, பயம், டிம்மிட் இல்லைங்களா. அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகவே அங்க சொல்லப்படுறத பார்க்கல. ஏ தைரியத்துக்கு முன் உதாரணமே யார் எடுக்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இருந்த தைரியமா பாடா சத்ருகளுக்கு மத்தியில எல்லாத்துக்கும் மத்தியில என்ன தைரியமா நின்னவர் அவர் இல்லைங்களா. அப்போஸ்தல இருங்க தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் என்னங்க, தோல்வி திருப்பி திருப்பி தோல்வி, இயேசுவை விட்டு ஓடின தோல்வி. எதுக்கு தோல்வி அடைஞ்சாங்க, தைரியம் இல்லாததுனால இல்லைங்களா. அவரை பிடிக்கும் போது எல்லாரும் ஓடினா விட்டா போதும்னு ஓடிட்டாங்க பாருங்களேன். பேதுரு பயந்து போய் மறுதளிச்சு மறுச்சது எதுக்கு, கோலத்தனத்தினால, தைரியம் இல்லாததுனால. ஆனா ஆண்டவருக்காக அவங்க ஒன்னு அடைஞ்சாங்கன்னா எப்போ அடைஞ்சாங்க, பரிசுத்தாவி வந்து அவங்களுக்கு இருந்த தைரியம் தடன் கொண்டு. பேதுரு பாருங்க எந்திரிச்சு பெந்தகோஸ்தே நாள்ல தைரியமா ஒரு பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ண உடனே என்ன ஆகுது, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்புறம் ஸ்தேவான் எவ்வளவு தைரியமா பிரசங்கம் பண்ணாரு, அவங்க எல்லாம் சாதிச்ச மனிதர்கள். ஏன் பவுல் எடுத்துக்காங்க, அஞ்சா நெஞ்சம் உள்ள ஒரு எரிமலை மாதிரி ஊர் ஊரா போய் எத்தனை ஜாதிங்க எத்தனை ராஜாக்கள் தனக்கு விரோதம், அந்த ஊர் ஊரே வருது எங்களுடைய விக்கிர ஆராதனை இதெல்லாம் இவன் கெடுத்துட்டான்னு, உலகத்தையே கலக்கிறான்னு, என்ன தைரியம் போட்டு அடிச்சு சாவடிச்சுட்டாங்க. எந்திரிச்சு போய் இன்னொரு ஊர்ல தைரியமா பிரசங்கம் பண்றது, தைரியம், பலன் கொண்டு திட மனதாயிரு, தைரியம் தைரியம். அப்படியே சொல்லிட்டே போல, ஆண்டவருக்கு சாதிச்ச எந்த மனுஷன் எடுத்து பாருங்க. மார்ட்டின் லூத்தருக்கு இருந்த தைரியத்தினால தான் உலகத்துக்கே ஒளி வந்துச்சு, சீர்திருத்தம் வந்துச்சு இல்லைங்களா. இல்லைன்னா நமக்கு பைபிள் கூட இன்னைக்கு கிடைச்சிருக்காது. தைரியம்லாம் என்னங்க அடைஞ்சிருக்க முடியும், அந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்க முடியும், அந்த போப்புக்கு முன்னாடி எல்லாம் சொல்றாரு இல்லைங்களா, மனசாட்சிக்கு விரோதமா நான் ஒண்ணுமே செய்ய முடியாது, அப்படியே பிடிச்சி சாப்பிட்டு இருப்பாங்க பீஸ் பீஸா. ஆனா தைரியமா நின்று ஜான் நாக்ஸ், ஒருத்தர் எடுத்து பார்க்கலாம், போன மிஷினரிஸ் மனுஷருங்க சாப்பிடுற இடங்களுக்கெல்லாம் போய் ஆண்டவருக்காக பெரிய காரியம் செய்தது என்ன, தைரியம் தான் இல்லைங்களா. ஹட்சன் டெய்லர் என்றவர் எல்லா மிஷினரிஸ்க்கு ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்ச ஒரு மனுஷன் எடுத்தோம்னா அவனுக்கு இருந்த ஒரு அடிப்படை குணம் தைரியம். நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் தைரியம் இல்லாததுனால இல்லைங்களா, தைரியம் இல்ல. அதனால்தான் இங்க சொல்லப்படுது பாருங்க, நம்ம ஒரு சபையாக ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு தீர்மானிக்கணும்னா நமக்கு தைரியம் உள்ள சபையா இருக்கும். நம்ம ஒரு பயப்படுற சபையா இருக்கிறதுனால தான் ஆண்டவருக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு நம்ம ரொம்ப தயங்குறோம் இல்லைங்களா. அது யோசிச்சு பாருங்க, அது உண்மைதான். ஸ்பர்ஜனுடைய கதையை பத்தி அவர் மிச்சம் எடுக்கும் போது கழுவாத குறை, மனசெல்லாம் உருகுது, எங்களுக்கு என்ன பண்ணாரு அந்த மனுஷனும் அந்த சபையும் சேர்ந்துட்டு உலகத்தையே ஒரு கலக்கு கலக்கி இருக்காங்க இயேசுக்காக. 66 ஊழியங்க பண்ணியிருக்காங்க அந்த சபைகள், 66 மினிஸ்ட்ரிஸ், உலகத்தையெல்லாம் பாதிச்ச மினிஸ்ட்ரி. இங்கிலாந்தையே அவர் சுவிசேஷத்துக்கு பாதிச்ச மாதிரி அந்த சபை பாதிச்ச மாதிரி வேற எதுவுமே பாதிச்சது இல்லையா. அனுப்பி சபையால மிஷினரிஸ் எழுப்பி 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 அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும் போது ஐயோ நம்ம எல்லாம் சாஷ்டாங்கமா கீழே விழுணும், என்ன தைரியம். அந்த மனுஷன் சத்தியத்துக்கு விரோதமா நின்னார். பேப்டிஸ்ட் யூனியன் பெரிய யூனியன் அந்த காலத்தில், அந்த யூனியன் வந்து சத்தியத்தை டவுன் கிரேடு. இன்னைக்கெல்லாம் சபைகள் எல்லாம் இப்படி லிபரலா போய் வேதத்துக்கு முக்கியத்துவம் தராம, வேதத்துல இருக்கிற அற்புதங்கள்லாம் நம்பாம லிபரலா போயிருச்சு எல்லா சபைகள் பாருங்கள. பாரம்பரிய சபை எல்லாம் லிபரல், அதனாலதான் வேதத்தினுடைய வல்லமை இல்லையே. அந்த அப்படி வரும்னு அந்த காலத்திலேயே அந்த மனுஷன் கண்டுபிடிச்சு அதுக்கு விரோதமா நின்னார். இப்படி இடமே கொடுக்கல, சத்தியத்துக்கு விரோதமா நின்னதுனாலயே அவருக்கு வயசுல சிறு வயதுலயே அவர் இறந்து போட. அந்த மாதிரி தைரியம், அந்த மாதிரி தைரியம் இருந்தாதான் ஆண்டவருக்கு ஏதாவது நம்மளால செய்ய முடியும் பாருங்களேன். ஒரு சபையாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம இதே மாதிரி பயம் பயம் கொடுத்துக்கிட்டு பயந்துகிட்டு கோழைகளா இருந்தோம்னா ஆண்டவருக்காக ஒன்றும் செய்ய முடியாது. தைரியம் நமக்கு வேணும். அந்த தைரியம் எதனால வருகிறது, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நாம் நம்புவதனாலே இல்லைங்களா. இது சொல்றாரு, மோசேவோடு நான் இருந்தது போல் நான் உன்னோடும் இருப்பேன். இயேசு அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்ன மாதிரி இல்லைங்களா, உலகம் எங்கும் போய் அவங்களுக்கு வந்துச்சு தைரியம், எங்க இருந்து வந்துச்சு, உலகம் எங்கும் போய் என்னுடைய நாமத்தில் வானத்திலயோ பூமியிலயோ சகல அதிகாரமும் எனக்கு இருக்கிறது, போய் பிரசங்கம் பண்ணுங்க, உலகம் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்றதுல வந்த தைரியம். நமக்கும் அது சொல்றாருன்றத நம்ம எவ்வளவு நம்புறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தைரியம் வர முடியும் இல்லைங்களா. ஆகவே ரெண்டாவது கட்டளை என்ன பாக்குறோம், திடன் கொண்டு பலன் கொண்டு திடன் மனதா இரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஓகே, அடுத்த மூணாவது கட்டளை பத்தி பார்ப்போம். 7-8 அந்த கட்டளை வருது, அதை படிக்கும்.
என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படி எல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடன் மனதா இரு
பாருங்களேன். அடுத்ததாக என்ன வருது, ரெண்டாவது மூணாவதாக நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிற ஒரு கட்டளை. மூணாவது நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற ஒரு கட்டளை. அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதற்கு அவர் என்ன திருப்பியும் சொல்றாரு, அதை கடைபிடிப்பதற்கு பாருங்களேன். இந்த பலன் கொண்டு ஒன்னொன்னு ஸ்டெப் ஸ்டெப்பா வருது பாருங்களேன். ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை நம்பினாத்தான் நம்ம பலன் கொண்டு திட மனதா இருப்போம். நம்ம பலன் கொண்டு திட மனதா இருக்கும் போது தான் ஆண்டவருடைய சத்தியத்துக்காக தைரியமா நிற்போம். பலன் கொண்டு திடன் மனதா எதுக்கு இருக்கணும்ன்றாரு, ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி கீழ்படுகிறதுக்கு. ஏன் அதுக்கே தைரியம் தான் வேணும். ஏன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறது இல்ல? ஏன் நடக்கிறது இல்ல? ஒரு முக்கியமான காரணம் பயம். ஏன்? மனுஷ பயம் இல்லைங்களா. மனுஷங்க நமக்கு என்ன சொல்லுவாங்க? சத்தியத்தை நம்ம போதிக்காத மனுஷங்க நம்மளை கேலி பண்ணுவாங்களா? அவர் அப்படி இருக்காரு, பாப்புலரா நம்ம நடக்குது. மனுஷங்களை பிரியப்படுத்துற மாதிரி நம்ம நடந்துக்கலாம், ஒரு பிரேர்கிறிஸ்தவ மாதிரி நம்ம நடந்துக்கலாம். அதனால நமக்கு ஆண்டவருடைய கற்பனைகளை கீழ்படுகிறதுக்கும் தைரியம் வேணும். பாருங்களா, யோசுவாவை தேவன் வந்து அந்த வசனத்தை தியானிக்கும்படி, தியானிக்கும்னு வருதா? எந்த வசனத்தில் வருது? 8வது வசனத்தை படிங்க.
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக.
இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. தியானித்துக் கொண்டு இருப்பாயாக அப்படின்னா, தியானித்துக் கொண்டுன்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும். தியானித்துக் கொண்டுனா ஒரு சவுண்ட் இல்லாம அந்த வசனங்களை நமக்கு நாமே சொல்லிக்கிறது தியானம். பாருங்களேன், சத்தம் வெளியே தெரியாது, சத்தம் இல்லாம அந்த வசனங்களை நமக்கு நாமே போதித்து கொண்டிருப்பது, நம்முடைய ஆத்மாக்கு நமக்கே சொல்லி கொண்டிருப்பது தான் தியானம். தியானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தியானம்ன்ற ஒரு வார்த்தை வந்து நமக்கு நாமே போதனை பண்றது. அதை நம்ம பண்றோமா? ஞாயிற்றுக்கிழமை போதனை கேட்கறதுக்கே சரியா இருக்கு. அதுக்கப்புறம் போய் நம்ம நமக்கு நாமே போதகம் பண்றது, அதை நம்ம பண்ணலன்னா, ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, நீ எவ்வளவுதான் படிச்சாலும் எவ்வளவுதான் பிரசங்கம் கேட்டாலும் எந்த முன்னேற்றமும் உனக்கு இருக்க முடியாது. கேட்டிருக்கிறோம் பிரசங்கம், பிரசங்கம் கேட்டு நம்ம என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். தியானம்னா நமக்கு நாமே சத்தம் இல்லாம போதிக்கணும். பாருங்களா, அதோட முக்கியத்துவம் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். முதல்ல வேதத்தை படிச்சு அதை அசப்போடுறதுன்றது இல்லைங்களா. திருப்பி திருப்பி யோசிச்சு அதை முழுங்கி ஜீரணித்து நம்ம வாழ்க்கையில ஒரு பாகமா ஆகணும். ஆனா அதெல்லாம் செய்யறதுக்கு என்ன பிரச்சனை? நமக்கெல்லாம் ரொம்ப பிஸி இல்லைங்களா, ரொம்ப டைம் இல்லை, டைமே இல்லை, பிஸி. இந்த உலகத்திலேயே பிஸின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் சொன்னோம்னா யார சொல்லணும்? 80 வயசு கோடா ஆணி கோடி குடும்பங்களை எடுத்துட்டு போய் கரை சேர்க்கணும், அதுவும் போர் செய்து போய் கடை சேர்க்கணும், இன்னும் அதெல்லாம் எடை போட்டு அவங்களுக்கு எல்லாம் இடம் போட்டு கொடுக்கணும், எவ்வளோ பெரிய பொறுப்பு, எவ்வளோ பெரிய வேலை கொடுத்துருக்கப்பட்டிருக்கிற அந்த மனுஷன், மிலிட்டரி மேன், அவரை விட பிஸியா நம்ம யாராவது இருக்க முடியுமா? அவருக்கு போய் இந்த கட்டளையை அவர் கொடுக்கறாரு, யோசிச்சு பாருங்க. வேற யாராவது நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியுமா? யோசுவா விட நான் பிஸி என்ன யாராவது சொல்ல முடியுமா? யோசுவாவுடைய பெரிய பொறுப்பு பருப்பு எனக்கு இருக்குன்னு, எவ்வளவு பெரிய பொறுப்பு, எவ்வளவு பெரிய வேலை, ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை கவனிச்சு பாருங்க. உலகத்திலேயே அவரை விட பிஸி, எவ்வளவு பெரிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. இதுல என்ன சொல்றாரு யோசுவா? தன்னுடைய பணியில் அவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் அனுதினமோ ஒரு நீடிய நேரம் வேதத்தை தியானிப்பதற்கு அவசியமா அவர் கொடுத்தே ஆகணும். தன்னுடைய கடவுள் கொடுத்த வேலையில் தனக்கு வெற்றி வரணும்னா அவர் செஞ்சே ஆகணும். ஏன்னா மெடிடேஷன் வந்து ஒரு பிஸியா இருக்கிற ஆளுக்கு தாங்க, மெடிடேஷன் பிஸியா இருக்கிற ஆளுக்கு தான். இதை பார்த்தீங்கன்னா யோசுவா அந்த பொறுப்பை ஒழுங்கா செஞ்சதாக பார்க்கலாம். ஏன்னா 8வது அதிகாரத்துல பார்த்தோம்னா மனப்பாடமா அந்த மனுஷன் மோசேவுடைய ஃபுல்லு கற்பனை பண்ணி வச்சிருக்காரு. அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மாத்திரம் இல்ல, அங்க முடிச்சிட்டு அந்த பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். அத கடைசியில வருது, தொடர்ந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆகவே மெடிடேஷன், தியானம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். சில பாயிண்ட்ஸ் அந்த மெடிடேஷனை பத்தி சொல்றேன், கவனிச்சுக்காங்க, ரொம்ப முக்கியம். கிருபையில் நாம் வளருவதற்கு ரொம்ப அவசியமான ஒரு எக்ஸசைஸ், ரொம்ப அவசியமான எக்ஸசைஸ். அது பல இடங்கள்ல பார்க்கலாம். உபாகமத்துல சொல்றாரு, ஏன் சங்கீதத்துல ஒண்ணுல என்ன போட்டிருக்கு? எவன் பாக்கியவான், இரவும் பகலும் 24 மணி நேரம் உபவாசம் செய்கிறவன் பாக்கியவான். அது நல்லதுதான், ஜெபம் செய்யறது. ஆனா சங்கீதம் ஒண்ணு என்ன சொல்லுது? இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் தியானமா இருக்கிற மனிதனே பாக்கியவான் இல்லைங்களா. பாக்கியவான் அப்படின்றது நம்ம எப்படிங்க எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியும்? எக்ஸ்கியூஸ் எப்படி சொல்ல முடியும்? நான் பிஸின்னு யோசிச்சு பாருங்க. கடவுள் ஒருவேளை ஆண்டவர் இது ரொம்ப முக்கியம் இததான் நீ செய்யணும்னு ஆண்டவர் சொல்லிருந்தா அவருக்கு விரோதமா நம்ம சொல்ற மாதிரி ஆகுது. நான் பிஸி, என்னால செய்ய முடியல. ஏன் என்னால முடியாத ஒரு காரியத்தை அந்த எகிப்து டாஸ்க் மாஸ்டர் மாதிரி என்னால முடியாது, அதை போய் பெருசா செய்ய சொல்றாரு. ஆனா நம்மளை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அங்க பிஸினஸ் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தோம். ஏன் நம்ம இரவும் பகலும் வேதத்தை படிக்கிறது இல்ல, தியானம் செய்யறது இல்லன்றதுக்கு பிஸி இல்ல காரணம், காரணம் பிஸி இல்ல, நம்ம இருதயம் தான் காரணம். இருதயத்துல தான் இருக்கு கோலா. ஏன் நமக்கு எதாவது ரொம்ப பிடிச்சி எதையாவது நம்மள மனசுல இருந்துச்சுன்னா என்ன இருந்தாலும் நம்ம மைண்டு அதுல எங்கேஜ் ஆகி இருக்கும். என்ன தான் பிஸி இருந்தாலும் யோசிச்சு பாருங்களேன், ப்ராப்ளம் நம்ம ஹார்ட்ல இருக்கு, அதை பாக்குறது இல்ல. சில பேர் எத்தனையோ வருஷம் இதை சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே வந்துருவாங்க, அவங்க ஹார்ட்ல இருக்கிற ப்ராப்ளம் பாக்குறது இல்ல. உன விரவம் பகலும் தேவனுடைய வசனத்தில் படிக்கிற இந்த ஆர்வம், ஏன் எங்கே உன் இருதயம், இது எங்கே உன் பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கே உன் இருதயம் இருக்கும்னு ஆண்டவர் சொன்னார். உன் இருதயம் அங்க இல்ல, அதுதான் உன் வேதத்தை நீ படிக்க மாட்டேன்ற, அதான் ப்ராப்ளம். ஹார்ட்ல இருக்கிற ப்ராப்ளம் பார்த்து ஆண்டவர்கிட்ட கிருபை கிட்ட கேட்கறத விட்டுட்டு பிஸின்ற காரணத்தை சொல்லி ஓட்டிடலாம். பிஸி இல்ல நமக்கு பிரச்சனை, நம்ம ஹார்ட்ல பிரச்சனை. எதுல நம்ம ரொம்ப டிலைட் பண்றோமோ, எதுல நம்ம ரொம்ப டிவி பாக்குறதுக்கு பிஸின்றோமோ, டிவி பார்க்க முடியாது எனக்கு ரொம்ப பிஸின்னு. ஏன் எவ்வளவு பிஸி இருந்தாலும் சாப்பாடு நேரமோ அந்த நேரமோ தான் பாக்குறது இல்ல டிவியா. ஏன் அது கொண்டு பிஸி இல்ல நம்ம? ஏன் நம்ம இருதயம் எதை ரொம்ப விரும்புதோ அது என்னதான் பிஸி இருந்தாலும் அதுல ஈடுபட, எது நம்ம இருதயம் விரும்புறது இல்லையோ அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் செய்யறதுக்கு, அதனால அதுக்கு சாக்கு போக்கு சொல்லி செய்ய முடியாதுன்னு நம்ம நினைச்சிடலாம். The problem is in the heart. தேவ வசனத்தின் மேல எவ்வளவு இன்ப சத்திய வேதம் நல்லா பாடுறோம் இல்லைங்களா, வேதம் பக்தரின் தீபம் எல்லாம் பாடுறோம், ஆனா இருதயத்துல நேசிக்கிறோமா வேதத்தை? இரவும் பகலும் தேவனுடைய தியானம் இருக்கணும். பிஸின்றது ஒரு சாக்கு போக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால ஒரு சாக்கு போக்கு. தாவீது சொல்ற மாதிரி 119:97 அதை படிங்களா. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், அந்த இருதயம் நமக்கு இருக்கிறதா? அந்த இருதயம் நமக்கு இல்லாததுனால தான் பிஸின்றோம் அதுன்றோம் இதுன்றோம். ஆனா ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய சாக்கு போக்கு அவர் ஏத்துக்க போறது இல்ல, வேதத்தை படிச்சு நீ வளரலன்னா. ஏன் அப்பேற்பட்ட யோசுவாவுக்கு அவ்வளோ பொறுப்புள்ள யோசுவாவுக்கே, அப்பா உன்னுடைய வேலை வாய்க்கணும்னா ஆண்டவருடைய வேலையில் ஆசீர்வதிக்கணும்னா நீ என்ன பண்ணணும், இரவும் பகலும் அதில் தியானமாயிரு. யோசுவாவுக்கு கொடுத்த ஜாப் பாருங்களேன், இரவும் பகலும் பல இடங்கள் இருக்குங்க. தியானத்தை பண்ணாததுனால் என் மனிதர்கள், என்னுடைய ஜனங்கள் தியானத்தை பண்ணாததுனால் அழிந்து போகிறார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஐசாயால அவர் சொல்ற, என்னுடைய மக்கள் தியானம் பண்ணாததுனால். நம்ம காலம், நம்ம வாழ்ற காலம் ரொம்ப பயங்கரமான காலம். இந்த மீடியா இதெல்லாம் வச்சு நமக்கு நேரமே கொடுக்க மாட்டேங்குது. இதை நம்ம பார்த்துக்கணும். மேத்யூ ஹென்றி ஒரு அழகா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மனுஷன் தியானம் பண்றதுக்கு டைம் இல்லைன்னு நீ எக்ஸ்கியூஸ் சொல்லணும்னா அது ஒரே மனுஷன் சரித்திரத்துல அது யோசுவாவா தான் இருந்திருக்கணும். ஏன்னா அவருக்கு இருந்த பொறுப்புக்கு அவருக்கு இருந்த வேலைக்கு நிச்சயமாவே டைம் இருந்திருக்கவே முடியாது. ஆனா அவருக்கே ஆண்டவர் இதை கொடுக்கறதா நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்றாரு அழகா, ரொம்ப படிச்சு முழு பைபிள் கமெண்ட்ரி எழுதியிருக்காரு மேத்யூ ஹென்றி. மேத்யூ ஹென்றி கமெண்ட்ரி ரொம்ப ஃபேமஸ், நல்லா படிப்பாங்க. எங்கிட்டயும் ஒரு பெருசு இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா, படிச்சு பிரசங்கத்தை கேட்குவது வந்து நம்ம மனதில் ஒரு தற்காலிகமான பாதிப்பை தான் ஏற்படுத்தும், ஒரு டிரான்சியன்ட் எஃபெக்ட். அப்படின்னா ஒரு நிலை இல்லாத தற்காலிகமான பாதிப்பை தான் ஏற்படுத்தும் நம்ம படிக்கிறது, நம்ம பிரசங்கம் கேட்கறது. ஆனா நாம் தியானிப்பதோ, திருப்பி 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 அதை தியானித்து நமக்கு பண்ணுவதோ ஒரு ஆழமான பதிவு நம்ம மனதில் ஏற்படுத்தி நம்ம மெமரி பவர்ல அந்த சத்தியத்தை புகுர செய்து நம்ம இருதயத்தையும் நம்ம கையையும் அதற்கு கீழ்ப்படியும்படிக்கு நமக்கு வல்லமை தருகிறது. இங்கிலீஷ்ல எழுதியிருக்கார், பாருங்களா எவ்வளவு இது. நம்ம வெறும் பிரசங்கத்தை கேட்கறது ஒரு தற்காலிகமான பாதிப்பு தான் நம்ம மைண்ட்ல, ஆனால் நம்ம தியானிப்பதோ ஒரு ஆழமான பதிவு நம்ம மனசுல ஏற்படுத்துவதனால், நம்ம மெமரியில ஆழமா அது பதியறதுனால், நம்ம கைக்கும் நம்ம செயலுக்கும் எனர்ஜி கொடுக்கறது, அதுக்கு தான் வல்லமை இருக்குன்றார். அது கீழ்ப்படியும் படிக்கு, புரியுதுங்களா? தியானம் இல்லாததுனால எவ்வளவு பிரச்சனை ஏற்படுதுன்னு. இதனால தான் குறைவு ஆண்டவருடைய வசனம் கீழ்படியாம போறது. ஏன் இத பாருங்களேன், இதுலயே அந்த வசனத்திலேயே அந்த அர்த்தம் இருக்கு. என்ன சொல்றாரு அதை படிங்க இன்னொரு வாட்டி. ஏன் நீ தியானம் பண்ணணும்? இரவும் பகலும் நீ அதை தியானித்துக் கொண்டிருக்கணும். எதுக்காக?
அப்பொழுது
இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கு. நீ இதுல எழுதி இருக்கிறதெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கணும்னா, நீ என்ன செஞ்சாதான் அது கவனமா இருக்க முடியும்? தியானமா இருந்தா தான். உங்களுக்கு அந்த லாஜிக் புரியுதுங்களா? இதுல எழுதி இருக்கிறவைகள்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இவைகளை இரவும் பகலும் நீ தியானி. யார் இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறானோ அதில் செய்யும்படி வல்லமை அவனுக்கு மட்டும்தான் கிடைக்கிறது. புரியுதுங்களா? நம்முடைய தோல்விகள் எங்க இருக்குன்னு வெறும் பிரசங்கத்தை கேட்டோம் படிச்சோம் இல்லாம தியானத்தின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நானே அதுல தோல்வி அடையலாம் இல்லைங்களா. அவங்களுக்கு பிரசங்கம் பண்றேன்ட்டு தயார் பண்ணி பிரசங்கம் பண்ணலாம், நான் எனக்கு தியானம் பண்றேன்னா தியானம்ன்றது எனக்கு பர்சனல் வேலை. அது எனக்கு நான் திருப்பி திருப்பி சவுண்ட் இல்லாம சொல்லி கொடுக்குற ஒரு காரியம். அது தியானம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. இரவும் பகலும் நீ தியானிச்சாத்தான் இவர்கள் எழுதி இருக்கும்படி நீ செய்ய முடியும். தியானம் இல்லாம இதெல்லாம் செய்ய முடியாது. பாருங்களேன், அந்த தியானம் வந்து எப்பவோ ஒரு தடவை இல்லை. எப்பப்பெல்லாம் செய்யணும்? இரவும் பகலும்னா எப்போ என்ன அர்த்தம்? எப்போவோ செய்யணும்னு அர்த்தம். அப்போ எப்போவோ நீ செஞ்சாதான் இதுல இருக்கிறதெல்லாம் உனால் நீட்டா செய்ய முடியும். தியானம் இல்லாம கீழ்ப்படியவே முடியாது, வாழ்க்கை மாற முடியாது. பிரசங்கம் ஒரு தற்காலிகமான பாதிப்பை தான் ஏற்படுத்தும். எவ்வளவு உண்மை அது இல்லைங்களா? எனக்கு பார்த்த உடனே ஷாக் ஆச்சு, உண்மைதான் அது. ஏன் இவ்வளவு சத்தியத்தை கேட்கிறாங்க? ஏன் வளர்றது இல்ல? ஏன் ஒரு தற்காலிகமான பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அந்த பிரசங்கத்தை எடுத்துட்டு போய் வீட்டுல தியானம் பண்ணி, வேலையில தியானம் பண்ணி, இப்படி படிச்சமே உங்களுக்கு நீங்களே அதை போதிக்கும் போதுதான் அது செயலுக்கான வல்லமையை கொடுக்கிறது, நம்ம பிஹேவியரை பாதிக்குது. ஆகவே அதை முக்கியமா புரிஞ்சுக்கணும், தியானம் எவ்வளவு அவசியம் பாருங்களேன். ஆகவே இவர் வெறும் தியானிக்கிறது மாத்திரம் இல்ல, அதை பத்தி பேசவும் அதை செயல்படுத்தும் செயல்படுத்தும். யோசிச்சு பாருங்க, யோசுவாவுக்கே ஆண்டவர் வந்து பைபிள படிச்சு அதன்படி செய்யணும்னு சொல்லி இருக்கிறார். நம்ம ஊர்ல எவ்வளவு பிரசங்கிகள் பைபிளே வேணாம் இல்லைங்களா? ஆண்டவர் என்னோடு நேராக பேசுகிறார், ஆண்டவர் என்னோடு நேராகவே பிரசங்கம் பண்றாரு. அதனால பைபிள்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு மாதம் இருக்கு பாருங்களேன், நேராவே பேசுறாரு. அவங்க எல்லாம் இங்க இருக்கு, சில பேர் லிஸ்ட் இருக்கு. பிரதர் பைபிள்லாம் எப்படி படிக்கணும்னு தெரியலங்க பிரதர், ஆண்டவர் திறந்து வைக்கும் போது ஆண்டவர் பேசுவாரு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்றாங்க. இவ்வளவு பாருங்க, யோசுவாவுக்கே சொல்லியிருக்காரு. ஏன் இப்படி சொல்லியிருக்கலாம்? மோசையோடு எத்தனை வருஷம் இருந்தார் யோசுவா? 40 வருஷம். அந்த சீனாய் மலையில பாதி வழிக்கு அவர் தான் போனார். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ உனக்கு தெரிஞ்சதை செய்யன்னு சொல்லலாம் இல்ல? அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்க செய்யன்னு சொல்லல இல்ல? யோசுவா நீயே என்ன பண்ணணும், வேதம் எழுதி முடிச்சாச்சு, இன்னமே கனவுகள்லயோ காட்சிகள்லயோ ஆண்டவர் வந்து பேச போறது இல்ல இல்லைங்களா? ஆபிரகாம் காலத்துல பேசின மாதிரி மோசே கால வேதம் எழுதி முடிச்சாச்சு, இப்ப நீ படிக்க வேண்டியதெல்லாம் அந்த வேத பிரமாணத்தின்படி தான் நீ நடக்கணும். த கேனன் ஆஃப் ஸ்கிரிப்சர் யோசுவாவுக்கே அந்த கட்டளை. இந்த காலத்துல எவ்வளவு முட்டாளா நம்ம நடக்க முடியும் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா வேதத்தை விட பெரிய மனுஷன் வேற யாரும் இல்ல. வேதம் தான் நம்ம மனசுல ஆட்சி செய்யணும். ஏன்னா அதுல ஒன்று சேர்க்கவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. சரி, இதை படிச்சு இரவும் பகலும் நீ தியானம் செய்யணும். அதான் மூணாவது கட்டளை. யோசுவா போய் அந்த தேசத்தை அவர் சுதந்திரிக்கணும்னா அவர் வேதத்தின் மனிதனாக அவர் இருக்க வேண்டியது அவசியம். அவர் வேத வார்த்தைகள் நிறைந்ததாக அவர் ஆத்மால அவர் வாழ வேண்டியது அவசியம். அதனால பாருங்களேன், நீ உங்களும் நானும் இது நம்ம பயன்பாட்டுக்கு பார்க்கணும். நீங்களும் நானும் கடவுள் கொடுத்த சுதந்திரம், பாவ வனாந்திரத்துல நம்ம வாழ்வதற்கு, நம்ம ஆண்டவர் கொடுத்த சுதந்திரத்தை நாம் அனுபவிக்காம இருப்பதற்கு ஒரு காரணம், முக்கிய காரணம் இது இல்லைங்களா? நம்ம அதை அனுபவிக்கணும், ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கணும், கிறிஸ்து நமக்குள்ள சம்பாதிச்ச சுதந்திரத்தை அனுபவிக்கணும்னா இந்த கட்டளையும் நம்ம நிறைவேற்றத்தான் வேணும். இல்லைங்களா? இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் தியானமா இருப்பது, வேதத்தின் மக்களா நாம் இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? பழைய ஏற்பாட்டுல உபாகமத்திலேயே இதே கட்டளையே ராஜாக்கு சொல்லியிருக்காரு. இஸ்ரவேல்ல வரக்கூடிய ராஜாக்கள் வந்து இந்த கட்டளை இரவும் பகலும் அவங்களே தியானிச்சு இருக்கணும். படிங்களா உபாகமும் 17:18.
அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரன் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு.
இது ராஜாக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, இதே சேம் கட்டளை. ராஜா எவ்வளவு பிஸியனா இருக்கலாம், ஒழுங்கா ராஜாவை ஆளுக செய்யணும்னா அவன் இந்த நியாயப்பிரமாணத்தை தான் கீழ்படியணும். இதே வார்த்தைகளை தான் தாவீது சாலமனுக்கு கொடுக்கும் போது அவர் சொன்னார், அப்பா நீ ராஜாவா ஆகுற, அப்பா எனக்கு ஞானம் இல்லையே அது இல்லையே வேண்டிகிட்டு இருக்கும் போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தில் இரவும் பகலுமா தியானமா இரு, உனக்கு வெற்றி கிடைக்கும். ஆகவே இதுலயும் உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தோம்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு அதிகமா செய்த மனிதர்கள் என்ன, அவருடைய சுதந்திரத்தை அதிகமா அனுபவிச்சு உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருந்த கிறிஸ்தவர்கள் யாரு? வேதத்தை அதிகமா படிச்சவங்க. வேதத்தை எனக்கு தெரிஞ்சவங்க சில பேர் இமெயில் எல்லாம் பேசுறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் 100 பைபிளை படிச்சிருக்காங்க, 100 பைபிளை படிச்சிருக்காங்க. இன்னும் சில பேர் 150 பைபிளை படிச்சிருக்காங்க. ஜார்ஜ் மியூலர் அப்படின்றவரு 200 பைபிள் படிச்சிருக்க, அதுல அட்லீஸ்ட் 150 தடவையாவது முழங்கால நின்றுதான் பைபிள், முழங்கால இருந்து தான் பைபிள் படிச்சிருக்க. 200 முழு பைபிள் படிச்சிருக்காரு. 150 எப்படி படிச்சிருக்காரு? முட்டி போட்டுக்கிட்டு தான் பைபிள் படிச்சிருக்கிறார். டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படின்றவர் ஒரு வாட்டி அவர் ஜெயில போட்டு கொஞ்ச நாள் இருங்க, அவர் இருந்த கொஞ்ச நாள் எவ்வளவு நாள் எனக்கு தெரியல, கொஞ்ச நாள் தான் நினைக்கிறேன், ஒரு மாசமோ 2 இருக்கலாம். முழு வேதத்தையும் விடாம சாப்பிடுறதுக்கு பிரேக் எடுத்ததை தவிர விடாம 4 படிச்சு முடிச்சிருக்கா. ஒரு ஜெயில இருந்த டைம்ல 4 அப்படி படிச்சு. ஸ்டான்லின்றவர் இதே மாதிரி ஜெயில இருக்கும்போது 3 படிச்சு முடிச்சிருக்காரு. வில்லியம் எவன்ஸ் அப்படின்றவர் அவர் முழு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் முழு பைபிளும் அவருக்கு மனப்பாடமா தெரியும் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். அவர் பிரசங்கம் பண்ணும்போது கிங் ஜேம்ஸ் 5-7 எடுங்க, அங்க யாராவது தப்பா எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க படிங்கன்றதெல்லாம் இருக்காது. 5-7 சொல்லுவார், 5 அப்படியே சொல்லுவார். பிரிண்ட் ஆயிருக்கும் மனுஷன் மனசுல, அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கும். அது படிச்சு முடிச்சுட்டு புதிய ஏற்பாடு NASB அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள் ஃபுல்லா மனப்பாடம் படிச்சார். இவர் பேர் என்ன? வில்லியம் எவன்ஸ். பைபிள படிச்சவங்க பாருங்களா, மனப்பாடமா. அப்படி தெரிஞ்சவங்க நமக்குள்ளயோ நம்ம சர்ச்சிலயோ ஒரு பாஸ்டர் வந்தாரு, ரொம்ப ஆச்சரியம். அவர் பக்கத்துல நான் உட்கார பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு. அவர் பாஸ்டர் பாலா உபாகமும் 12:5 இவர் திடீர்னு அந்த வசனத்தை சொல்லிட்டு இருப்பாரு. இங்க படிக்கிறாரான்னு பார்த்தா பைபிள் கூட இருக்காது, அப்படியே சொல்லுவார். ஏன், அப்படி படிச்ச மனுஷன் பக்கத்திலேயே பாத்துருக்க. ஒரு வசனம் சொன்னவொன்னு அப்படியே சொல்லுவாங்க அந்த வசனத்தை. அப்படி எல்லாம் படிச்சவங்க இருக்காங்க. ஒரு மிஷனரி நெல்சன் பெல் அப்படின்றவர் காலையில 4:30 எந்திரிச்சு 2 பைபிள படிப்பார். அவர் கமெண்ட்ரி வேற எந்த புத்தகத்தையும் படிக்க மாட்டார். அந்த டைம்ல 2 வெறும் பைபிள படிப்பார். உலகமெல்லாம் அவருக்கு இருந்த பரிசுத்தையும் அவருக்கு இருந்த அதிசயமான ஊழிய வல்லமையும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்களப்பா, எவ்வளவு ஹோலி மேன் அப்படின்னு. ஏன், வேதம் செய்து மனிதர்களே அப்படி 2 டெய்லி பைபிள படிப்பார். அவர் நடமாடும் பைபிள்னு கூட அவருக்கு பேர், நடமாடும் வேதம் அப்படின்னு கூட அவருக்கு பேர். ஆகவே இந்த கட்டளையை நாம் ஒவ்வொருத்தரும் சீரியஸா எடுக்கணும். நம்ம எல்லாம் 100 படிப்போமா என்னன்னு தெரியல. ஆனா நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புறேன்னா, பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவருடைய வார்த்தையில படிக்கிறதுல தான் இருக்கு பொக்கிஷம். உங்க வாழ்க்கையில வச்சு கிறிஸ்தவங்க நம்ம சொல்லி, நம்ம சபையில அதான் பைபிள் சர்ச்சில் இருக்கிறாரு நம்ம சொல்லி, வருஷத்துக்கு 1 பைபிளை படிங்க, 1 பைபிளை படிங்க. இந்த பாதை என்ன பண்ணும், என்ன பண்ணிரும், 10 தான் பெரிய நேரமே இல்லை, 10 கொஞ்சம் கஷ்டமா படிக்கிறது இருந்துச்சுன்னா 15 பண்ணீங்கன்னா அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பாவத்தை ரொம்ப 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 வெறுத்திருப்பீங்க, கடவுளை ரொம்ப 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 நேசிச்சிருப்பீங்க. அது ஒன்று தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது ஏன் நம்ம செய்யக்கூடாது? ஒரு தடவையாவது பைபிளை படிங்க வருஷத்தில், வருஷத்தில் ஒரு தடவை படிச்சு. இன்னும் ஒரு தடவையே ரொம்ப குறைவு தான், ரொம்ப குறைவு, ரொம்ப படிக்கணும். நம்ம ஒரு தடவையாவது நம்ம மினிமம் செய்ய பார்க்கக்கூடாது. 10 நிமிஷம் நம்ம கொடுக்க கூடாது, இரவும் பகலும் படின்றாரு பாருங்க. எந்த சாக்கு போக்கு சொல்ல முடியும் நியாயத்தீர்ப்புல? எனக்கு வேலை இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சுன்னு யோசுவாக்கு முன்னாடி நம்ம போய் என்னங்க சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. வேலைக்காரர்களா இருக்கலாம், நீங்க ஹவுஸ் வைஃப்ஸா இருக்கலாம், எந்த எக்ஸ்கியூஸும் உங்களுக்கு இல்லை. உங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கக்கூடிய சுதந்திரத்தை நீங்க அனுபவிக்கணுமா? இதுதான் வழி, சிம்பிள் வழி. இந்த கட்டளைய பாக்குறோம் அப்போ பாருங்களேன், அந்த 7வது வசனத்தில் இதுல ஆசீர்வாதம் இல்லாமல் ஆசீர்வாதத்தை பாருங்க. நீங்கள் அப்படி இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானித்தால், வாலிபர்களா இருக்கலாம், வேதம் எவ்வளவு பிராமிஸ் உங்களுக்கு கொடுக்குது. இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் தியானமா இருக்கிறவன் தண்ணீர் அண்டை நடப்பட்ட மரம் போல் தன் காலத்தில் கனி கொடுக்கிறவனா இருக்கிறான். இந்த உலகத்துல எப்படி ஓலியா வளருது, எப்படி ஓலியா வளருது? ரொம்ப டிவி இருக்குது, ரொம்ப பாவம் இருக்குது. ஏன் பைபிள் இருக்குது? இல்ல, அது போதும், அதை படிங்க. எதுகிட்ட வர முடியாது. வேதம், ஒரு வாலிபன் தன் வழியை எதினாலே சுத்தமாய் காத்து கொள்ளுவான்? டெய்லி 15 நிமிஷம் படிங்க. டெய்லி தேவ பயம் தானா இருக்கும் இருதயத்தில். 15 நிமிஷம் தவிர வேற ஒன்றும் இல்லை. நான் சில பேருக்கெல்லாம் இங்க வந்தவங்களுக்கு எல்லாம் சொன்னேன், டெக்னாலஜி எல்லாம் இருக்கு பாருங்களேன். எனக்கும் நான் ஐம் வெரி பிஸி மேன். நான் பைபிள் கேட்வேன்றதுல போய் இமெயில போட்டிருப்பேன். எனக்கு அன்னைக்கு படிக்க வேண்டிய பகுதி அவங்க இமெயில அனுப்புவாங்க. எங்க உட்கார்றேன், எந்திரிக்கிறேன், அங்க உட்கார்ற நேரத்துல பைபிள் எடுத்து கேம்ஸ், வீடியோ கேம்ஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டேன்னா உட்கார்ந்து அந்த வசனத்தை அழகா படிச்சு, ஆஹா, லிப்ட்ல போகும்போது ஆஹா, இல்ல அங்க போகும் பஸ்ல போகும்போது என்ன சந்தோஷம், என்ன ஒரு ஆனந்தம், ஏன்னா ஒரு நம்பிக்கை. வேலையில ரொம்ப டென்ஷனு, சரி சாப்பாட்டுக்கு போலான்னு சாப்பாட்டுக்கு போவேன், அப்படியே படிச்சா சத்திய வேதம் என்ன நம்பிக்கை கொடுக்குது, என்ன ஒரு புத்துணர்ச்சி. நம்ம இந்த வாழ்க்கைக்கும் வரப்போற வாழ்க்கைக்கும் பெரிய ஆசீர்வாதமா வேதம். அந்த வேதத்தை நம்ம படிக்கிறவர்களா இருக்கணும், அது அதிகமா படிக்கணும். எவ்வளோ படிக்கிறோமோ அது இன்பம் இல்லை, தனிமையிலையும் இன்பம் நமக்கு வரும்னு போடல. அதை படிக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன், அதை படிங்க பாருங்க. 7வது வசனத்தை என்ன பண்ணி அப்படி படிச்சால், ஒன்லி தென் என்ன போட்டிருக்கு, அப்பொழுது கஷ்டமான வேலை யோசிச்சு பாருங்க, அந்த வேலையில் நீ வெற்றிகரமா இருப்பாய், புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய். ரொம்ப உண்மைங்க, ரொம்ப உண்மை. வேலைக்கு நடுவுல முட்டாள்தனமா என்ன செய்யறதுன்னு பிரஷர் கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது போய் வேதத்தை படிங்க, பதில் கொடுக்குது. பதில் அதுல இருந்து தட்டான்னு வராது, அந்த மன நிலைமை வருதே. ஆண்டவருடைய பிரசன்ன நிதானமா யோசிக்கக்கூடிய தன்மையும் புத்திமான நடந்து கொள்ளக்கூடிய வல்லமையும் நமக்கு கிடைக்குது. வாழ்க்கையில முன்னேறலாம், வேலையில எல்லாம் முன்னேறலாம், படிப்புல எல்லாம் முன்னேறலாம். நல்ல இந்த வாழ்க்கையில நீ புத்திமானாய் நடந்து கொண்டு யூ வில் பி ப்ராஸ்பரஸ் அண்ட் சக்சஸ்ஃபுல் போட்டிருக்கு டெய்லி. ஆகவே யோசுவா வந்து உலகத்திலேயே ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் மேன் இல்லைங்களா? மோசே கூட ஒரு விதத்தில் ஒரு தோல்வி அடைஞ்சார். யோசுவா தோல்வி அடைஞ்சாரா இல்லங்க? எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில ஒரு பிரசங்கம் அடிச்சுட்டு போறார் பாருங்க, கடைசி அதிகாரத்துல. ரொம்ப வெற்றிகரமான மனுஷன், உலகத்திலேயே ரொம்ப சக்சஸ்ஃபுல் மேன் சொல்லலாம். யாரு ஜோசப் மாதிரி இன்னொரு கேரக்டர், ரொம்ப சக்சஸ்ஃபுல் மேன். அவருக்கு சீக்ரெட்ஸ் என்ன தெரியுமா? இது 3 சீக்ரெட் தான். உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு யோர்தானுக்கு வெளியே இருக்காம ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை நம்பி யோர்தானை கடந்தார். 2வது, தேவனுடைய வாக்கு தத்துவங்களை நம்பினதுனால தைரியமா கால் எடுத்து வச்சு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சார். 3வது என்ன தெரியுமா அவருடைய ரகசியம்? பெரிய ஞானி இல்ல, பெரிய இது இல்ல, தேவ வசனத்தில் இரவும் பகலும் தியானிச்சார். அது எப்படி தெரியும்? 8வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, மனப்பாடமா மோசேவுடைய முழு புத்தகத்தையும் ஊர் ஜனங்களுக்கு பேசி வைக்கிறார். அது பேசி முடிச்சுட்டு பசங்களுக்கும் சொல்லி வைக்கிறார். அதுதான் நம்ம பாக்குறோம், அது செஞ்சிருக்கிறாரு பாருங்களேன். ஆகவே இதுல இன்னொன்னு நம்ம கவனிக்கணும், அதுல ரைட்டும் திரும்பாத சாயாதிருப்பாயாக பாருங்களேன். அது ரொம்ப முக்கியம். வேத வசனத்தை படிச்சுட்டு வந்து அதைத்தான் நம்மள எல்லாரும் கேலி பண்றது, எப்ப பார் பைபிள், பைபிள் அது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். நீங்க என்ன போட்டிருக்கு பாருங்களேன், பைபிளை வந்து நமக்கு பிடிச்சதை மாத்திரம் எடுத்துக்கிறது, நம்ம பிடிக்காது விட்டுறது இல்லை. அப்படித்தான் நம்ம ஊர்ல பாருங்களேன். ஆ ஸ்ட்ரிக்டா நம்ம ஃபாலோ பண்ணுமா, எல்லாம் சொல்லி இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுமா, அப்படி எல்லாம் ஒன்றும் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை அப்படி சொல்லி சொல்லி தான் கிறிஸ்தவமே மோசமா போயிருச்சு இல்லைங்களா. கிறிஸ்தவமே அதுல கூட்டவும் கூடாது அதுல குறைக்கவும் கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இல்லையா. அது ஸ்ட்ரிக்டா தான் ஃபாலோ பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணதான். பைபிள்ல இல்லாததை நம்ம செய்யக்கூடாது, அது சொல்லாததை நம்ம செய்யக்கூடாது. அது என்ன சொல்லுதோ அதுதான் செய்யணும், ரைட்டும் லெப்டும் இல்லைங்களா. பைபிளே அப்படி ஃபாலோ பண்ணாதான் ஆண்டவர் நம்ம மேல ஸ்மைல் பண்ணி நம்மளை ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா இல்ல, அது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் தான் இங்க போட்டிருக்கிறது பாருங்களேன். அது ஃபுல்லா ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லை, எல்லாம் ஃபாலோ பண்ணா கிறிஸ்தவமே நம்ம இதுல பயங்கரமா போயிருச்சு. ஆகவே அது ஸ்ட்ரிக்டா அவர் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இதோடு நம்ம முடிப்போம். ஆசிர்வாதத்தின் பாதை, வெற்றியின் பாதை என்ன, கீழ்ப்படிதலின் பாதையை பார்க்கிறோம் இல்லைங்களா. யோசுவா ஸ்ட்ரிக்டா ஆண்டவருடைய வசனத்தை ஃபாலோ பண்ணதுனால தன்னுடைய பெரிய பணியில அவர் வெற்றி அடைந்தார். நம்ம எங்க இருக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில தெரியல, ஆனா ஆண்டவர் நமக்கு பேசுறார் இந்த வசனங்களை சபையாக தனிப்பட்ட விதத்தில். நம்ம எங்க இருக்கிறோம், முதலாவது நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற யோர்தான் கிராஸ் பண்ணணும். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி அந்த யோர்தான் எவ்வளவு நமக்கு வச்சிருக்கிறார் சுதந்திரத்தை, எவ்வளவு அதிசயமா இருக்கு. நம்மள வந்து கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டு இன்னும் உலக பிரகாரமா தோல்வியில மோசத்துல வாழணும்னு இல்ல. We have so many things to achieve, எவ்வளவு காரியங்கள் நம்ம அடைய வேண்டியது இருக்கு, அதெல்லாம் போகணும். நம்ம செய்யறது வந்து இன்னும் சுயநலமா, இன்னும் பாவங்கள் அங்க ஒரு கால் இங்க ஒரு கால், நாம ஒரு டிசிஷன் எடுத்து கடந்து வந்துடணும். யோர்தானுக்கு அப்புறம் பிரிட்ஜில் திரும்பி போலான்னு ஒரு முடிவெடுத்து ஆண்டவருக்கு கடந்து நம்ம வந்துடணும். அடுத்ததாக திடன் கொண்டு தைரியமா இருக்கணும். அந்த வாக்கு தத்தங்களை நம்பும் போது நமக்கு தைரியங்கள் வருது, ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை. அடுத்ததாக தேவனுடைய வசனத்தில் தியானமா இருப்பது. இதை மூணு மறந்துடாதீங்க. இந்த கட்டளை தான் அந்த மனிதனை அவ்வளவு பெரிய காரியம் செய்ய வச்சுச்சு. அதுவும் நமக்கு நல்ல பாடங்கள். தேவன் நம்மள இந்த செய்தி ஆசீர்வதிச்சு கொடுக்கணும். ஜெபம் செய்வோம்.